புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாட்டு விதைகளை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. கண்டிப்பாக இதை யாராலையும் மறக்கவும் முடியாது. இதன் மூலியமாக கிடைச்ச உணவுப் பொருட்கள் தான் அதிகம். மக்களும் ரொம்ப நாளாக நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு. தற்போதைய காலகட்டத்தில் அது முற்றிலுமாக மாறிடுச்சு. இந்த நாட்டு ரக விதைகளும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே அழியக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் விதை சேகரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு வந்த நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை விதை சேகரிப்பாளர் சமூக விதை வங்கி நிறுவனர் திரு உழவர் ஆனந்த் அவர்கள் பாரம்பரிய விதைகள் சேமிப்பும் பாதுகாப்பும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
என்னோட பேர் உழவர் ஆனந்துங்க. இங்க நாமக்கல்ல கொல்லிமலை அடிவாரத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா விவசாயத்துல 40-50 வருடங்களா விவசாயம் கிட்ட பாரம்பரிய விதைகள் இல்ல அப்படிங்கறத நம்ம உணர்ந்ததுனால அதை வந்து எல்லா விவசாயிகளுக்கிட்டையும் பாரம்பரிய விதைகளையும் அதனோட மகத்துவத்தையும் அது எந்த அளவுக்கு அது விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்குதுங்கிறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம பாரம்பரிய விதை வங்கி அப்படின்னு உருவாக்கி இருக்கிறோம். அந்த விதை வங்கி மூலியமா விவசாயிகள் இடத்துல காய்கறி விதைகள் கீரைகள் மற்ற எல்லா விதைகளையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து சீட் பேங்க் சமுதாய விதை வங்கி ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். அது மூலியமா விதைகளை சேமிக்கிறதுக்கும் பரவலாக்கம் செய்யறதுக்கான வேலைகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு. 2018 நாங்கள் வந்து இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற விதை திருவிழா, உணவு திருவிழா, நெல் திருவிழா இங்கே எல்லாமே நம்ம வந்து விதைகளை காட்சிப்படுத்துகிறோம், விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளோட நம்ம தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறோங்க. இதுதான் நம்ம அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்கோம்.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு அறிமுகத்தை வந்து சொன்னீங்க சார். நிறைய பேர் விவசாயத்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரிய விதை வங்கிய நிறுவனம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி சார் தோன்றியது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஏன்னா இப்ப விதை இல்லாம விவசாயம் கிடையாதுங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோம். ஏன்னா விவசாயிங்க ஒவ்வொரு தடவையும் ஏன்னா நம்ம போய் கடையில தான் விதை வாங்குறாங்க. அந்த விதை வாங்கி உற்பத்தி பண்ணிட்டு மறுபடியும் அந்த விதை அவங்க கிட்ட கிடைக்க அவங்களை அதுல இருந்து மறு உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு ஹைபிரிட் விதையோ இல்லை உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய விதைகள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காதுங்கிறத நம்ம அடிப்படையில உணர்ந்து வச்சிடலாம். ஏன்னா பாரம்பரிய விதைகள் இருக்கிற ஆரோக்கியமும் அதனோட தனித்துவமும் உயர் விளைச்சல் தரக்கூடிய நம்மளோட ஹைபிரிட் விதைகள்ல கிடையாதுங்கிறத நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் தெரியுது. அப்ப அந்த ஹைபிரிட் விதைகளுக்கு தான் நம்ம வந்து நிறைய உரங்களும் பூச்சிக்கு மருந்துகளும் நிறைய நம்ம வந்து ஏன்னா அதுக்கு பேரே நம்ம விவசாயிகள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஆய்வாளர்கள் சொல்றது என்ன அதுக்கு பேர் சோதா விதைகள். அதை வந்து பாரம்பரிய விதைகள்னு சொல்றது இல்லை அதுக்கு பேர் சோதா விதைகள். விதைகள் அப்படின்னாவே பாரம்பரிய விதைகள் தான் விதைகள் நம்ம கருத்தில் கொள்ள முடியும் சொல்லலாம். மனிதனா ஒரு தன்மைகள் இருக்கிற மாதிரி விதைகள் அப்படின்னாவே பாரம்பரிய விதைகள் தான். அது வந்து உயர் மதிப்பு கூட்டப்பட்ட இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு பேரை தான் அழைக்க வேண்டியிருக்கான்னு சொல்லலாம். அப்ப அந்த விதைகளை வச்சு அவங்களோட ஏன்னா விவசாயத்துல மிகப்பெரிய பின்னடைவுக்கும் அவங்க பொருளாதார வீழ்ச்சிக்கான மிகப்பெரிய காரணமா நம்ம பாக்குறது எல்லாமே இந்த விதைகள் இந்த பாரம்பரிய விதைகளை விவசாயிகள் இருந்து பிடுங்கினதுனாலதான். அப்ப அதை மறுபடியும் அவங்க கையில கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க அதுல இருந்து அவங்களுக்கு உற்பத்தி ஏகபோகமா இல்லாட்டி கூட அந்த ஏன்னா இந்த விதைகள்னால மரபணு மாற்றப்பட்ட விதைகளை உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அது உரமோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அதனோட அதிகப்படியா நோய் தாக்குதல் கூடுதலா இருக்குது, நீர் தேவை அதிகமா தேவைப்படுது, மண் வளம் கெடுது, சூழல் கெடுது. இந்த அடிப்படை காரணங்களால பாரம்பரிய விதைகளை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுல நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருந்தோம். அதனால அந்த விதைகளை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம தேடும் போது யார்கிட்டயுமே பாரம்பரிய விதைகளை இல்லை அப்படின்ட்டு பயன்படுத்தினாங்க. ஒன்னும் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வராட்டி போகுது, ஆனா அவங்க அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. இன்னொன்னு விவசாயிகள் ஆரோக்கியமே இல்லாத சமுதாயம் எப்படி நம்ம மக்கள் ஆரோக்கியம் வைக்க முடியுங்கிறத ஒரு அடிப்படை கண்ணோட்டத்துலதான் நம்ம முதல்ல விவசாயிங்க அவங்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்றதுக்கு பாரம்பரிய விதைகளை உற்பத்தி பண்ணணும். அதுல இருந்து அவங்க அடுத்த கட்டமா கொண்டு போகணுங்கிறத நம்ம ட்ரை பண்ணுங்க சொல்லலாம்.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு துவக்கத்தை வந்து சொன்னீங்க சார். இப்ப நீங்க சொன்னது மாதிரி பாரம்பரிய விதைகள் ஹைபிரிட் விதைகள் இந்த ரெண்டுக்குமே என்ன வேறுபாடு, ஏன் நீங்க பாரம்பரிய விதைகளை வந்து முன்னெடுத்து செல்றீங்க, அந்த அளவுக்கு அதுல என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, ஹைபிரிட் அப்படிங்கிறப்ப அதுல என்ன மாதிரியான செயல்பாடுகள் வந்து இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
முக்கியமா பாரம்பரிய விதைகள்ல இருந்து நீங்க ஒரு தடவை உற்பத்தி பண்ண விதைகள் இருந்து விதைகள் எடுத்து மறு உற்பத்தி பண்ண முடியும். திரும்ப திரும்ப விதைகளை கடைகள்ல வாங்க தேவையில்லை. இந்த விதைகள் சூழலுக்கு உகந்தது, விவசாயிகளுக்கு கிடைக்குது. ஏன்னா விதைகள் அப்படிதான் இருந்தாங்க, ஒரு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விவசாயி வீட்லயும் விதை கிடங்கு, விதைகளை பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பகுதிகளுக்கான விதைகள் வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா விதைகள் அவங்க வந்து மடைமாற்றம் செய்து உயர் விளைச்சல் தரும், நிறைய கொடுக்கும் அப்படிங்கறதுனாலதான் அது சிக்கலாச்சு. இது என்னென்ன செய்யுது அப்படின்னாக்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு வந்து அது சூழலை கெடுக்காது, உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமா தேவைப்படாது, நீர் தேவை கம்மியா இருக்கும். இன்னொன்னு சுவையா இருக்கு. இன்னொன்னு நம்ம சாப்பிடறது எல்லாமே அந்த உணவுகள் எல்லாமே நம்ம மரபணு மாற்றப்பட்ட, அதாவது உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே, உயர் ரக விதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வயிற நப்புறதோட சரியா சொல்லலாம், நம்ம பசிக்கு மட்டும்தான் சாப்பிடறோம், ஒரு திருப்திக்காக சாப்பிட உற்பத்தி கிடைக்கும் நம்புறோம். இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க, நல்ல உடம்புலதான் நல்ல சிந்தனை இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா பாரம்பரிய விதைகள் தான் அடிப்படைங்கிறத நம்ம கொண்டு போறோங்க. இப்ப பாரம்பரிய விதைகள்ல நிறைய தெரியும், விவசாயிகள் எல்லாருமே நீங்க இப்ப நீங்க என்ன மருத்துவர்கள் கூட பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அரிசி வந்து கருப்பு கவுனி அரிசிங்கிறது. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த கருப்பு அரிசி கருப்பா இருக்குன்னு நம்ப முடியாத இடத்துல இருந்தது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு கடைகளிலையும், சாதாரண ஒரு மளிகை கடையில கூட நம்மளுக்கு வந்து இப்ப நெல் விவசாயம் பண்றவங்க கருப்பு கவுனி அரிசியோ இல்ல பாரம்பரிய நிறைய அரிசிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரைங்கிறது உள்ள வந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம அது மாதிரி எல்லா இதுலயுமே பாரம்பரிய வந்துருச்சு. நம்ம அதிகமா பயன்படுத்துறது வந்து காய்கறி விதைகள். காய்கறிகள்ல ஏன்னா சந்தைக்கு வர்ற காய்கறிகள்ல எதுலையுமே அவங்களுக்கு வந்து இது இருக்கிறது இல்ல சொல்ல, அப்ப யாருமே அவங்களுக்கான ஒரு பாரம்பரிய விதைகள் வந்து உற்பத்தி பண்றது இல்ல. அப்ப நாம வந்து கீரைகள்ல செடி வகைகள், கொடி வகைகள், மலை காய்கறிகள், இது எல்லாமே நம்ம அதுக்கான பாரம்பரிய விதைகள்ல நம்ம உற்பத்தி பண்றோம். நம்ம கிட்ட தக்காளியில மட்டுமே கிட்டத்தட்ட 200 வகைகள் வச்சிருக்கோம். இப்ப நம்ம பரவலா இந்தியா இருக்கிற விவசாயம் கிட்ட பாத்தீங்கன்னா 2000 வகையான தக்காளிகள் வகைகளே நம்மளால எடுக்க முடியும். இப்ப நம்ம புழக்கத்துல எப்பயுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு 100 வகையான தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் வகைகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஒன்னொன்னு ஒவ்வொரு தனித்துவமானதும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டது, ஒவ்வொரு ஊரோட தன்மைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சொல்லலாம். சோ அதனால அதை நம்ம எடுத்துக்கொண்டு போறதை பாத்துட்டு இருக்கோம் சொல்லலாம். தக்காளி கிட்டத்தட்ட நிறைய கலர்ல நிறைய வகைகள் இருக்குதுங்க சொல்லலாம். அது ஒன்னொன்னு ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். அப்ப நம்ம நார்மல் தக்காளி மாதிரி நாட்டு தக்காளி இருக்குது. இது என்னன்னா நம்ம தன்மைகள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பெங்களூர் தக்காளிங்கிறது தோல் மொத்தமா இருக்கும். ஏன் எந்த அடிப்படையில் அதை செஞ்சாங்க அப்படின்னாக்க, அது வந்து உங்களுக்கு நீண்ட நாள் அதிக தொலைவுக்கு நீங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் உடனே கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். இப்ப நம்ம நாட்டு கத்திரிக்காய் தக்காளின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் தோல் மெலிதா இருக்கிறதுனால கெட்டு போயிடும், ரொம்ப நாள் நம்மளால வச்சுக்க முடியாது. இன்னொன்னு இதை வந்து நம்ம வந்து இந்த சுவையும் அது அது வந்து நம்மளுக்கு ஒரு அவ்வளவு பெரிய சுவையா இருக்காதுங்கிறது அடிப்படை சொல்லலாம். அப்ப இதுல வந்து காசி தக்காளி, செர்ரி தக்காளி, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு. அது ஒன்னொன்னு ஒவ்வொரு தன்மையில இருக்கும். நீங்க சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி நிறைய தக்காளிகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு மஞ்சள் கலர் தக்காளி இருக்கு, கருப்பு கலர் தக்காளி இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. சோ இது ஒன்னொன்னு ஒவ்வொரு தன்மைகளையும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு, ஒவ்வொரு பரிமாணத்துல இருக்கும். அப்ப இதெல்லாமே அந்தந்த மண்ணோட தன்மை, அந்தந்த ஊரோட தன்மை. இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஊருக்கு என்ன சிறப்பு சிறப்புகள்னு சொல்றது, மணப்பாறை கத்திரிக்கான்னு சொல்றது அந்த மணப்பாறை அந்த அந்த கிராமத்துக்கு, அது வந்து திருச்சிக்கானது கிடையாது, மணப்பாறைக்கானது. இப்ப நம்ம வந்து இங்க ஈரோடுன்னு சொல்றது பவானி கத்திரிக்கான்னு, இன்னமும் அது சந்தையில போனீங்க பவானி கத்திரிக்கான்னு விவசாயம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு தான் இருக்குது. இதை தவிர மற்றதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா அது இன்னும் புழக்கத்தில் இல்லை. அந்த மாதிரி நாமக்கல்ல ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ஒரு அடிப்படை கத்திரிக்காய் இருக்கணும், தக்காளி இருக்கணும், புடலங்காய் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம அடிப்படை கொண்டு போறோம். அப்ப அதுல கிடைச்சதை நம்ம வந்து சேகரிச்சு அதை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலியமா விவசாயிகளோட வாழ்வு மேம்படணும், ஆரோக்கியம் மேம்படணும் அப்படிங்கறத நம்ம சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கு. விவசாயிகிட்ட என்ன சிக்கல் அப்படின்னா, பாரம்பரிய விதைகள் அழிஞ்சு போச்சு, எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, அப்ப நீங்க மட்டும் எங்கிருந்து கொடுத்துருவீங்க அப்படின்னு ஒரு அதுக்குதான் கருப்பு கவுனி அரிசிங்கிறது. ஒரு 80 வயதான ஒரு விவசாயி, ஒரு நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க போய் நீங்க இந்த மாதிரி விவசாயம் நீங்க உங்க காலத்துல ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அரிசி கருப்பா இருக்குது கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சமுதாயத்துல இருந்துட்டு இருக்குது, இதை இப்ப இப்ப ஒத்துக்கிறாங்க, கருப்பு அரிசி கருப்பா இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்க காலகட்டத்துல இந்த பாரம்பரிய விதைகள் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்காங்க. இப்ப இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி தக்காளி, நீங்க சொல்ற தக்காளியோ கத்திரிக்காவோ எல்லாமே சாப்பிட்டு அந்த உணர்வு அனுபவிச்சு வச்சிருக்காங்க. ஒரு தடவை அவங்க அதை அனுபவிச்சுட்டாங்கன்னா அதை மறுபடியும் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இல்ல, எல்லா இடத்துலயுமே விவசாயிங்க அதை கொஞ்சமா வாங்கி அவங்களுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பாரம்பரிய விதைகள் விதைவங்க எல்லாமே வீட்டு தோட்டம் விவசாயிங்க தனக்கு தேவையான உற்பத்தி பண்ணிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இப்ப அவங்க வந்து ஒரு 50 ஏக்கர்ல இல்லாட்டி ஒரு 10 ஏக்கர்ல உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா தங்க வீட்டுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இப்ப நாமக்கல்ல கோழிப்பண்ணை அதிகமா வச்சிருப்பாங்க. கோழிப்பண்ணை அதிபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோழிப்பண்ணை வச்சிருக்கிற முதலாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான நாட்டுக்கோழி தனியா ஒரு பண்ணை வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. அப்ப விவசாயிங்க 10 ஏக்கர் நெல் விவசாயம் பண்றவங்க அவங்க வீட்டு தேவைக்கோ சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல எந்த மருந்து யூரியா எதுவும் போடாம உற்பத்தி பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்ப இது என்ன ஆகணும்னா இத சந்தைக்கு முழுசா அப்ப அவங்களுக்கு ஒரு மதிப்பு கூட கிடைக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுல அதிகமா விலை கிடைக்கும் போது அவங்க மொத்த நிலத்திலயுமே ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய விதைகளை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பயணம் போயிட்டு இருக்கேங்க. இப்ப நிறைய விவசாயிங்க நம்ம கிட்ட கேக்குறது விதை வாங்க வரும்போது, ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம அந்த ஹைபிரிட் கண்ணோட்டத்துல கேட்பாங்க, இந்த விதை எப்ப வேணாலும் போடலாமா, எல்லா பட்டத்துக்கும் போடலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் சொல்லலாம். அப்ப அதுங்களுக்கு நம்ம அடிப்படையில சொல்ல வேண்டியது நம்மளோட பழமொழி கேட்டிருப்போம் சொல்ல, பருவத்தே பயிர் செய் அப்படிங்கறது தான் அடிப்படை. அப்ப எந்த பட்டம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பருவம்ங்கிறது ஒவ்வொரு, இப்ப நீங்க கேரளாவுக்கு ஆடிப்பட்டங்கிறது முன்கூட்டியே தொடங்கிடும், நமக்கு லேட்டா ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு இதுக்கான அந்த பருவத்துல பயிர் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எல்லா காலத்திலயும் பயிர் செய்ய முடியாது, அந்தந்த பருவத்துல செய்யணும். இந்த 3 காலத்துல யாருமே செய்ய மாட்டாங்க. 1, அதிகப்படியான வெயில் வெப்பம், அதிகப்படியான மழை, அதிகப்படியான பனி. இந்த 3 காலத்துல எந்த உற்பத்தி நடவு பண்ண மாட்டாங்க, அறுவடை பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த 3 இல்லாத காலகட்டம் பாத்தீங்கன்னா தைப்பட்டமும் ஆடிப்பட்டம் தான். அப்ப இந்த காலகட்டத்துல செய்யும் போது அதனோட விளைச்சல் அது கூடுதலா இருக்கும். இன்னொன்னு அந்த பட்டம்ங்கிறத மக்கள் அடிப்படையில புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விதைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னாக்க, ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சில காலங்கள் இப்ப இப்பதான் நம்ம வளர்ச்சி பாக்குறோம், ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் இதை விட அதிகப்படியான வளர்ச்சியையும் இந்த விதைகள் தாண்டி வந்திருக்கு சொல்லலாம். அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த விதைகளை பாதுகாத்து வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு அமாவாசையும் எடுத்து நிழல்ல உலர்த்துவாங்க, அந்த விதைகளை எறும்பு ஏறாம பாதுகாப்பாங்க. பொதுவா விதைகளை வந்து மண்ணுல நம்ம வீட்டுல பீரோலையோ இல்ல நீங்க லாக்கர்ல சேமிக்க வைக்கிறது கிடையாது, மண்ணுல சேமிச்சு வைக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு பட்டத்துக்கும் அந்த விதைகளை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஒரு நெல் விதைகளுக்கு 1 வருடம் இந்த வருடம் பண்ணாங்கன்னா அடுத்த 1 வருடத்துக்கு மேல அதோட முளைப்பு திறன் குறைஞ்சிருக்கும். இப்ப நீங்க ஹைபிரிட் விதையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தமும் காலியாயிடும். இதுல என்ன ஆகும்னா 10 விதையில முளைப்பு திறன் அதுல குறைஞ்சிக்கிட்டே வரும். 10 விதை 4 விதை முளைக்கும், 3 விதை முளைக்கும், அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். கீரை விதைகளுக்கு ஒரு 6 மாதங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்ற காய்கறி விதைகள்லாம் நம்ம வந்து 1 வருடங்களுக்குள்ளால நம்ம வந்து மண்ணில போட்டு மறுபடியும் மறு உற்பத்தி பண்ணி வச்சுக்கணுங்கிறத அடிப்படைங்க சொல்லலாம். பொதுவா எல்லா பட்டங்கள்லயும் அதை பயிர் பண்ணணும், அதை மறு புதுப்பிச்சு வச்சுக்கணுங்கிறது அடிப்படை. நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு பயன்படுத்தணும்னா அதனோட முளைப்பு திறன் இருக்காதுங்கிறது அடிப்படைங்க சொல்லலாம்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப ஒரு உணவு அப்படின்னா அதுல கீரை அப்படிங்கறதுடைய முக்கியத்துவம் ரொம்ப இன்றியமையாதது. இப்ப கீரை வகைகளை பொறுத்த அளவுல எந்தெந்த கீரைகளுடைய விதைகளை வந்து நீங்க உற்பத்தி பண்றீங்க அல்லது விற்பனைக்கு கொடுக்குறீங்க, அதனுடைய தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கீரையில ஏன்னா முக்கியமா நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க வந்து இந்தியா முழுக்க விதைகளை காட்சிப்படுத்த விற்பனைக்கும் போயிட்டு இருக்கிறோம். அப்ப எனக்கு ஒரு நாக்பூர்ல வட இந்தியாவுல விதை திருவிழாவுக்கு போகலாம், நம்ம என்ன நோக்கத்தோட அங்க போறோம், வட இந்தியாவுக்கு ஏன் போறோம் அப்படின்னாக்க அங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி அங்கேயும் நிறைய விதைகள் இருக்கும், காய்கறி கீரை விதைகளா இருக்கும். அங்க தெரிஞ்சுக்கிறேன்னு அங்க நாங்க போறோம். அங்க போகும்போதுதான் தெரிஞ்சது அங்க வந்து அவங்களுக்கு பாலக்கீரையை தவிர வேற எந்த கீரையுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அவங்ககிட்ட நான் என்ன சொல்லி வைத்தேன்னா இதெல்லாமே பாலக்கீரையோட வகைகள், நம்ம கிட்ட 20 வகையான கீரைகள் இருக்கு, அதை தாண்டி நிறைய கீரைகள் இருக்கு. நம்ம கிட்ட இப்ப புழக்கத்துல நம்ம விற்பனைக்குன்னு கொடுக்கறது ஒரு 20 வகையான கீரை வகைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப விவசாயிகள் இடத்துல அந்த மாதிரி இல்லை. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ எல்லா விதைகளும் பச்சையா தான் இருக்கும், பச்சை புளுத்துக்கீரை, பச்சை சிறுகீரை எல்லாமே இருக்கும். நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா எல்லாமே சிகப்பா இருக்கும், கீரைகள் எல்லாமே சிகப்பா இருக்கும். அப்ப நம்ம அதுல புளிச்சக்கீரையில சிகப்பு இருக்கு, முளைக்கீரையில சிகப்பு இருக்கு, தண்டுக்கீரையில இங்க இங்கேயும் செங்கீரைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஈரோடு பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கீரை சிகப்பு தண்டுக்கீரை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இப்ப புதுசா இப்ப மத்தது எல்லாமே கொத்தமல்லி முருங்கை இது எல்லாமே மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது. இப்ப நிறைய அதிகமா புழக்கத்துல பாத்தீங்கன்னா காசரிக்கீரை, சக்கரை வத்தினிக்கீரை, இந்த மாதிரி ஒரு 20 வகையான கீரைகள் நம்ம வந்து மக்கள் இடத்துல பயன்படுத்தலாம். அந்த காலத்துல எல்லாமே நீங்க தோட்டத்துல இருக்கிற கலைகள் எல்லாமே ஒரு ஒரு கீரைகள் தாங்க, அது அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னொன்னு குப்பமேனி அப்படி நீங்க போய் ஒரு மொத்த ஒரு 20 வகையான கீரைகளையும் தோட்டத்துல இருக்கும், ஏன்னா மருந்து அடிக்க மாட்டாங்க, எல்லா கீரையும் பறிச்சுட்டு வந்து ஒரு கூட்டா ஒண்ணு வைப்பாங்க. இப்ப அந்த மாதிரி தன்மையெல்லாம் போயிடுச்சு மக்கள்கிட்ட, ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலயுமே மருந்து தெளிக்கிறதுனால அந்த கீரைகள் கலைகளாவோ மற்ற இடத்துலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மணத்தக்காளி கீரை எல்லாமே நம்ம மக்கள் பயன்படுத்தி நம்ம வருத்தப்படுவது என்னன்னாக்கா, நம்ம கருவேப்பிலையில விசந்தரிக்கிறாங்கிறது அடிப்படைங்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து ஓட்டை இல்லாம சுத்தமானு கேக்குறாங்க, விவசாயிங்க வந்து அதுலயும் மருந்து அடிச்சிடறாங்கிறது தான். ஏன்னா இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு கருவேப்பிலையிலே நம்மளுக்கு மருந்து தெளிச்சிடறாங்க, விசந்தெளிச்சிடறாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப இருக்கிற சமுதாயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இந்த கீரை வகைகள் தவிர கிழங்கு வகைகள், அதாவது உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை ஏதாவது நீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்களா சார்?
பொதுவா கிழங்குனா இப்ப நீங்க சொல்றது மட்டும்தான் சமுதாயத்திலுக்கு, உருளைக்கிழங்க தவிர கிழங்குனா என்னன்னு தெரியுது மக்களுக்கு. நீங்க மலைவாழ் மக்கள் நம்ம அடிப்படை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த மலைவாழ் மக்கள் கிட்ட போனீங்கன்னா அவங்களோட அடிப்படை உணவு கிழங்கா தான் இருக்கும். அவங்க 6 மாதங்கள் கிழங்கு தான் பயன்படுத்துவாங்க, ஏன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே வச்சிருவாங்க, சேமிச்சு வச்சிருவாங்க. இப்ப நீங்க கொல்லிமலையை பத்தி பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஒரு மூலிகை பொருள் முடவாட்டு கிழங்கு, அது அத்தனை மருத்துவ குணம் உள்ளது. அப்ப அந்தந்த பகுதிகளான கிழங்குகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ 100 கிலோ வர்ற ஒவ்வொரு கிழங்குமே இருக்கு. இல்லைன்னா நம்ம பகுதியில் பயன்படுத்துகிற கமர்சியலாக பயன்படுத்துகிற மரவள்ளி குச்சிக்கிழங்கு மட்டும்தான், அதில் 2-3 ரகங்கள் மட்டும்தான், இல்லை சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அது இல்லாத ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நாங்கள் போன 2 வருடங்களுக்கு முன்பு மைசூரில் கிழங்கு திருவிழா நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கிழங்கு திருவிழா பெரிய அளவில் பயன்படுத்தி நடத்தியிருந்தோம். அப்போ விவசாயிங்கிறது அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு கொடுத்துட்டோம்னாக்கா அந்த கிழங்கு மூலியமாக நிறைய உற்பத்தி, அது பெருசாக அவங்களுக்கு வந்து நோய் தாக்குதலோ எதுவுமே இருக்காது, அது வந்து ஒரு கொடி மாதிரி பறந்துடும், அது வந்து அவ்வளோ சுவையாகவும் அவ்வளோ அடிப்படையில் நிறைய வகைகள் இருக்குது. அப்போ அந்த இதை மக்கள் பயன்படுத்தும் போது, கொஞ்சமாக வாங்கி விதைகள் பயன்படுத்தும் போது அதை பெருக்கம் பண்ணிக்கலாம். கிழங்குகளை கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகைகள், நிறைய வகைகள் இருக்குங்க ஆக்சுவலாக. அதை நம்ம இப்பதான் நம்ம கொஞ்சமா நம்ம வந்து அடுத்தமா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இப்ப இந்த கிழங்குகளை பொறுத்த அளவுல நம்ம சந்தையிலேருந்து வாங்குறோம், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், கருணைக்கிழங்கா இருக்கட்டும், பொதுவா ஒரு செடியில இருந்து பறிச்சதுக்கு பிறகு சாதாரணமா கிழங்குகள் எத்தனை நாட்கள் நம்ம சமையலுக்கு வந்து வச்சு பாதுகாக்கலாம் சார்? சில கிழங்குகள் சீக்கிரமாவே கெட்டு போயிருது, சில கருணைக்கிழங்குகள் வந்து ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் வீடுகளில் வாங்கி அதை சமையலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப, பொதுவா கிழங்குகள் எத்தனை நாட்கள் கெட்டு போகாம அதனுடைய தன்மை மாறாம இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்ப மருந்து அடிக்கிற பொருட்கள் எல்லாமே சீக்கிரமா கெட்டு போயிருங்க, ஏன்னா அதுல அந்த விஷத்தன்மை இருக்கனால. இப்ப நீங்க விவசாயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப மருந்து அடிச்சா ஒரு 24 மணி நேரம் இல்லாட்டி 12 மணி நேரம் வரைக்கும் அதை வந்து உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அதுல விஷத்தன்மை கூடுதலா இருக்கும், அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு சிக்கல் இருக்கு. அப்ப கிழங்குகள்லையும், ஏன்னா நீங்க இயற்கை முறையில உற்பத்தி பண்ற கிழங்குகளே இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப குச்சி கிழங்கா இருந்தா கூட அதுல அடி உரம், மேல் உரம், யூரியா, பொட்டாசு அப்படிங்கிற நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி இப்ப கிழங்குகள் எல்லாமே, ஏன்னா இப்ப நீங்க உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது முளைப்பு தன் வந்துடும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த சிக்கலா போய் இல்லைன்னா அழுகிடும். அப்ப அதை பாதுகாக்கிற முறையில பாதுகாக்கணும். இப்ப என்ன சிக்கலைனா, நம்ம வீட்டுல காத்தோட்டமா வச்சுக்கிறது இல்லை. அப்ப ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுக்கு அடுக்கு மாடியிலையும் நம்ம வந்து ஒரு இதுல அந்த காலத்துல வந்து ஒரு ஓட்டு வீடு, ஒரு கூரை வீடா இருக்கும்போது அங்க வந்து ஒரு காத்தோட்டம் இருக்கும், அந்த உணவுக்கு அந்த கிழங்கு வகைகளோ காய்கறியோ கெட்டு போகாது. இல்லைன்னா நம்ம இப்ப ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம், அப்ப அது தாண்டி நம்ம அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரமோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதை வாங்கி ரொம்ப நாள் வச்சுக்க வேணாம். தேவைக்கேற்ப மட்டும் நம்ம வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்ப நகரங்கள்ல அது பயன்படுத்த முடியாது, அவங்க வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அவங்களால போய் சந்தையில போய் காய்கறி வாங்கிட்டு வர முடியும். அப்ப அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுதான் நம்ம பாதுகாக்கணுங்கிறது அடிப்படை. 99% அங்க கிடைக்கிறது எல்லாமே விஷம் இல்லாத கிடைக்கிறது இல்லை நம்ம கிட்ட, ஏன்னா அவங்க எல்லாருமே கமர்சியலா வர்றது எல்லாமே நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், சந்தைகள்ல வர்றது எல்லாமே அது விஷம் தெளிச்சு அதை கொண்டு வராங்க. ஏன்னா அதுல அது இருக்கிறதுனால சீக்கிரமா கெட்டு போயிருங்கிறது அடிப்படை. அது தோல்ல வந்து அது இருக்கிறனால விஷம் தெளிக்காம இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு அதிக நாளைக்கு வரும், அப்ப அது சீக்கிரமாவே கெட்டு போயிடும். ஏன்னா அங்க பாக்கும்போது கடையில வாங்கும்போது தக்காளி, கிழங்கு எல்லாமே பலபலன்னு வச்சிருப்பாங்க, நம்ம கொண்டு வந்த உடனே என்னோட அதனோட தோல்ல இருக்கிற அந்த கெமிக்கல் இது வந்து அது கண்டிப்பா அது வந்து கெட்டு போகத்தான் செய்யும். அதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சுக்கணுங்கிறது அடிப்படை. இன்னொன்னு இயற்கையில பழங்கள் எல்லாமே கெட்டு போகக்கூடியதுதான், இப்ப கெட்டே போகாத உணவு நம்ம வச்சு கிடக்க முடியாது. தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து, ஏன்னா அது தோல் மொத்தமா இருக்கிறனால நம்ம எத்தனை நாள் வச்சிருந்தாலும் 1 மாதங்கள் தான் கெட்டு போகாது, ஏன்னா அது மாதிரி அது வந்து மரபணு மாற்றப்பட்ட அந்த தக்காளிகள் கெட்டு போறது. இப்ப பால் சொல்றாங்களே, இப்ப நீங்க வந்து 120 நாள் கெட்டு போகாத பால் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா, அப்ப அது கெட்டு போகாத பால் எப்படி ஜீரணமாகங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப கெட்டு போகாத ஒரு காய்கறிகளோ கிழங்குகளோ அது நமக்கு சிக்கல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இயற்கையில அழகக்கூடிய பொருட்கள் தான் நமக்கான உணவு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் வச்சுக்கூடாதுங்கிறது பிரச்சனை. ஏன்னா நமக்கு இது எதுக்காக பயன்படுத்துறாங்க, எதுக்காக அதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா, வெளிநாடுகள்லயும் வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு போகணும். நம்ம இப்ப நம்ம இங்க ஆப்பிள் அங்க உற்பத்தி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கும் போது அதுக்கான அதுக்கு மேல வந்து நம்ம நிறைய ஒரு செயற்கையா நம்ம வந்து ஒரு மெழுகையோ இல்ல வேறதையோ நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்லயோ நம்ம வந்து பாதுகாத்து வைக்கிறதுனாலதான் அது வந்து அதிகப்படியான நம்ம இன்னொன்னு உணவு உற்பத்தியில மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா உற்பத்தியில நிறைய நம்ம வந்து ரசாயனங்களை தெளிக்கணும். அதை பாதுகாக்கிறத வந்து அதிகப்படியான நம்ம ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இப்ப வாழைப்பழமா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து அதை அதிக நாள் கெட்டு போகாம வைக்கிறதுக்கான பண்ணும் போதுதான் நம்ம இதனோட நம்ம ரசாயனங்களும் விஷம் தெளிக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. என்னோட பயணத்துல தமிழ்நாடு கேரளா ரொம்ப சிறப்பா இருக்குங்க, கர்நாடகாவிலையும் அதிகப்படியா இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகள் நம்ம சந்திச்சு பேசுறதுல இங்க தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 5 வருடங்களா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஒரு விதை திருவிழா ஒரு திருவிழா இல்ல நெல் திருவிழா இல்ல உணவு திருவிழா அங்க பாத்தீங்கன்னா ஒரு விதைகள் மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க மாடித்தோட்டம் பண்ற விவசாய நண்பர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய விதைகள் ஒரு நல்ல நாட்டு யாருமே ஒரு ஹைபிரிட் எனக்கு சீக்கிரமா காய்க்கணும் நிறைய காய்க்கணும் அப்படின்னு விரும்புறது இல்ல. அதே மாதிரி தோட்டம் வச்சிருக்கிறாங்க, நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிக்கிறேங்கன்னு ஒரு ஆரோக்கியமா இருக்குது. இதை எப்படி நீங்க பாக்கணும் அப்படின்னா 5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே எந்த ஒரு தேநீர் கடையில டீ கடையில பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரையும் கிடைக்க முடியாது. இப்ப நீங்க எந்த ஒரு இடத்துல ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கூட ஆனா நாட்டு சக்கரை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்குதுன்னு சொல்றாங்க, பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க நீங்க செக்கேர்ந்த மக்கள் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி நாட்டு விதைகளுக்கு பாரம்பரிய விதைகளுக்கும் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு பெருசா வந்திருக்குது, அவங்க பயன்படுத்தி இருக்காங்கிறது அடிப்படைங்க. ரெண்டு விஷயங்க ஆக்சுவலா இப்ப விவசாயம் கிட்ட ரெண்டு சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஏன் இது என்ன இப்ப வந்து புழக்கத்துல வரல விவசாயிகளுக்கு சந்தைக்கு வரல அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நாங்க ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமா கொண்டு போறோம், ஃபேமிலி ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு இப்ப நம்ம வந்து சந்தைக்கு போறோம் நல்லதா கிடைக்கல, மார்க்கெட்டுக்கு போறோம் நல்லதா கிடைக்கல, அப்ப நாங்க வந்து விவசாயிகளை அறிமுகப்படுத்துறோம். இப்ப நான் வந்து நகரத்துல இருக்கிறேன், இப்ப எனக்கு நான் ஒரு 50 ஃபேமிலி ஒன்னா இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கணும் நல்ல ஒரு காய்கறி கிடைக்கணும் அப்படின்னாக்க அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இயற்கை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நேரடியா பொருளை வாங்கிக்கும் போது அவங்களுக்கான ஒரு நேரடி தொடர்பு கிடைக்குது. இதுக்கு பேர் நம்ம வந்து ஃபேமிலி ஃபார்மர்ஸ், நம்ம ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி லாயர்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபார்மர். என்னோட சமையல் அறையில ஒரு 100 பொருள் வச்சிருக்கா அப்படின்னா அது எத்தனை பொருள் நேரடியாக விவசாயிகிட்ட வாங்க முடியுது அப்படிங்கும் போது இவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்குது, அவங்களுக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நேரடி தெளிவு கிடைக்குது அப்படிங்கிறது. இப்ப நம்ம டிரெஸ் நம்ம ஃபேக்டரி அவுட்லெட் நம்ம ஃபேக்டரியில நேரடியாக கொண்டு விற்பனை பண்றேன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்குது சொல்லலாம். அது மாதிரி இது ஒரு கொண்டு போயணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டமா நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு விதை வங்கி ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் பண்ணணும். இன்னொன்று முக்கியமா சொல்ல வேண்டியது என்னக்க, விதை இல்லாதவர்கள் விவசாயிகளே அல்ல. அப்படின்னா ஒரு விவசாயி அப்படின்னு அடிப்படையை நம்ம சொல்லிக்கணும், எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட ஒரு பாரம்பரிய விதைகளோ எந்த விவசாயம் பண்ணாலும் சரி, அவங்க நெல் உற்பத்தி பண்ணாலும் சரி இல்ல நீங்க பாரம்பரிய சிறுதானிய உற்பத்தி பண்ணாலும் சரி அவங்க வந்து விதைகள் வச்சுதான் நாங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான். விதைகள் இல்லாதவர்கள் விவசாயிகள் அல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு கருத்தா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதே நம்ம தெளிவா முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். குறிப்பா அந்த நாட்டு காய்கறிகளுடைய பயன்பாடு இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய தேவைகள் அப்படிங்கிறது குறித்து மிக சிறப்பான மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறைகளை ஒரு செயல்பாடுகளை வந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
வாய்ப்புக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை பாரம்பரிய விதைகள் சேகரிப்பு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை விதை சேகரிப்பாளர் சமூக விதை வங்கி நிறுவனர் திரு உழவர் ஆனந்த் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.